ஓகே, நம்ம தேவனோடு ஐக்கியம் அனுபவிப்பதற்கு இருக்கக்கூடிய சாதனங்களை பற்றி நம்ம படிச்சுட்டு வரோம். வேத வாசிப்பு ஜெபம் வந்து ஒரு ஒரு மீன்ஸ், ஒரு சாதனம். தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டு அதன் மூலமாக கிருபையில் வளர்வதற்கு, நம்மளை தெரிந்து கொண்ட நம்முடைய சகப்பன், நம்மளை மீட்டு கொண்ட தேவன், அவருடைய மிகப்பெரிய ஆசை ஒரு விதத்துல மீட்பில் அவர் அநேக காரியங்கள் செய்தது எபிரேயர் புத்தகத்துல போட்டிருக்கு. நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தடைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீக்கி நாம் அவரோடு இலவசமாக ஒரு ஃப்ரீ ஆக்சஸோடு வந்து அவரை அனுபவிக்க அவரோட ஐக்கியம் இருப்பதற்காகத்தான். நம்ம இதில் வந்து தொடர்ந்து இந்த தனிப்பட்ட ஆராதனை, இட்ஸ் வெரி வெரி, அதனுடைய முக்கியத்துவம் ரொம்ப பவர்ஃபுல். அதை ஏன் இவ்வளோ நாட்களாக படிக்கிறோம் அப்படின்னா அதை மீண்டும் மீண்டுமாக ஞாபகப்படுத்த வேண்டியது. எனக்கும் அதை ஞாபகப்படுத்திக்கணும், அதனோட பவர், அதனோட அது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும்ன்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நமக்கு தெரியும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகத்தான் தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்திட்டு வரோம். அதன் மூலமாக தான் தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்க முடியும். அதில் நம்ம மூணு, அதில் ஒரு ஒழுங்கு இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். முதல்ல நம்ம மனத இதயத்தை ஆயத்தம் பண்ணணும். ஒரு தனிப்பட்ட ஆராதனை நம்ம செய்வதற்கு முன்பதாக திடுதிப்புன்னு ஆரம்பிக்காமல் ஒரு ஒரு பாடலோடு இல்லை ஒரு ஏதாவது ஒரு சில்ல காரியங்களை படித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மனநிலைமையோடு எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம இதயத்தை ஆயத்தம் பண்ணி நம்ம இதயத்தை காத்து, இல்லைங்களா, எல்லா காவலோடு இதயத்தை காக்கணும்னு வேதம் சொல்லுது. விசேஷமாக ஜப நேரத்தில் நம்ம இதயத்தை காக்கிற ஒரு ப்ரிப்பரேஷன் நமக்கு தேவை. அதை செய்து அதுக்கப்புறம் நம்ம வேதத்தை கொஞ்ச நேரம் படிக்கிறதுல செலவிடணும்னு நம்ம பார்த்தோம். ரெண்டாவதாக இது வந்து வேதத்தை எப்படிங்க படிக்கணும், முறையாக படிக்கணும், பரிசுத்தாவின் சார்ந்திருந்து ஒரு சுறுசுறுப்பான மனதோடு படித்து நாம் படித்ததை சிந்திச்சு பார்க்கணும், தியானிக்கணும். கடந்த வாரம் நான் ரொம்ப இதாக உணர்த்து சொன்ன நினைக்கிறேன், தியானம் இல்லாமல் நம்ம ஒழுங்கான ஜபத்தையே நம்மளால் செய்யவே முடியாது, இல்லைங்களா. நம்மளை ஊக்குவிக்கிறது, ஜபத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்வு செய்ய வைக்கிறது மெடிடேஷன் தான். நீங்களாம் அந்த மாதிரி முறையா பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அதுதான் நம்ம இந்த வருஷத்தின் ஃபோக்கஸ், இல்லைங்களா. இல்லை எல்லாருடைய ஒரு ஃபோக்கஸ், எல்லாருடைய கடமை வந்து பைபிளை அந்த கேலண்டருக்கு ஏற்றபடி முறையா நம்ம படிக்கணும். எனக்கு தெரியும் இது வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பா ஏற்படுத்தி அது மாத்திரம் இல்லாமல் மூணு மாசத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தருடைய கேலண்டரை நான் செக் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு விதமான ப்ரெஷர் உங்க மேல சுமத்துறோம்னு தெரியுது. ஒருவேளை இப்போ நீங்கள் ஒரு புலம்பலாம், நான் அவருக்கு என்ன சொல்லிடுவார், நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நம்ம தூங்குறதுக்கே நேரம் இல்லை, இதில் எங்கே அங்கே படிக்கிறதுனோ அப்படின்னு நீங்கள் என்னென்ன புலம்பலாம். ஆனால் இந்த வருஷம் முடிகிற போது அது இப்படி ஒரு இது நல்ல ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. வருஷம் முடியும் போது நீங்களே சந்தோஷப்படுவீங்க. ஏற்கனவே சில பேர் வந்து அதை படித்தவங்க பைபிளை எப்பவும் படிக்கணும்னு வருஷம் வருஷம் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த ப்ரெஷர் இருக்கிறதுனால முதல் தடவை ஆதியாகமம் முடித்தேன், என்ன சந்தோஷம். முதல் தடவை யாத்ராகம் 40வது அதிகாரம் அதை படித்து வாழ்க்கையிலேயே நான் படித்ததில்லை, 20ல் நிற்க வச்சிருவேன், அதோடு முடிஞ்சிடும். அது என்ன ஆசாரியர் வரும் அதெல்லாம் குழப்பமாக இருக்கிறதுனால நிற்க வச்சிருவேன். ஆனால் இப்போ 40 அதிகாரம் முடிச்சிட்டேன், அது எவ்வளோ பெரிய சந்தோஷம், வாழ்க்கையில் நினைச்சே பார்க்கல. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொரு புக்கை முடிக்கும் போது வர சந்தோஷம் அவங்கவுங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இல்லைங்களா. ஒரு பெரிய ஆண்டவருடைய கிருபையில் ஒரு சாதித்த ஒரு இது. ஆகவே அதை தொடர்ந்து படிப்போம். ஏன்னா வேதத்தை படிக்காம எந்த விதமான ஆசீர்வாதம், எந்த விதமான முன்னேற்றம், எந்த விதமான வளர்ச்சி ஜபத்திலையும் நம்ம வளர முடியாது. ஸோ வெரி வெரி க்ரூஷியல். ஓகே, நம்ம இப்போ கடைசியாக இப்போ ப்ரிப்பரேஷன், பைபிள் ரீடிங், இந்த தனிப்பட்ட ஆராதனைகள், இது ரெண்டுக்கு இப்போ கடைசி பகுதிக்கு நம்ம வரப்போகிறோம். கடைசி பகுதி தான் ஜபம், இல்லைங்களா. கடைசி பகுதி இது எவ்வளோ பேசலாம் ஜபத்தை பற்றி, நம்முடைய எல்லா அல்டிமேட் தோல்வி இங்கே தான். என்னுடைய எண்ணையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம ரொம்ப குறைவாக ஜபிக்கிறவர்கள், குறைவாக ஜபிக்கிற ஜபமும் சரியாக செய்யாதவர்கள், சரியான காரியங்களுக்கு கேட்கறது இல்லை. சரியான காரியங்களை கேட்டால் யாக்கோபு திட்டுறது நமக்கு ரொம்ப பொருந்தும். சரியான காரியங்களை கேட்டாலும் சரியான நோக்கத்தோடு காரியங்களை கேட்கறது இல்லை. ஸோ வினோ, நம்ம பிரசங்கத்தை பற்றி ரொம்ப இது, ஜபத்தை பற்றி நல்லா பிரசங்கம் பண்ணிடலாம் இல்லைங்களா? இப்போ என்னால் பிரசங்கம் பண்ணிட முடியும், ஒரு அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ண முடியும், ஆனால் அரை மணி நேரம் ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது தேவன் தான் நமக்கு ஜபத்தில் வளர்கிற கிருபையை இந்த வருஷம் கொடுக்கணும். அவருடைய வாக்கின்படி அவர் வாக்கை மன்றாடலாம். சபையாக நம்ம ஜபத்தில், தனிப்பட்ட ஜபத்தில் வளரலைன்னா நம்ம ஒன்றும் ப்ரோக்ரெஸ் ஆக முடியாது, முன்னேற முடியாது. ஓகே, அதை பற்றி அதில் ஊக்குவிக்க, அதில் பலப்படுத்த, அதில் உங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஜபத்தை பற்றி இப்போ ப்ரிப்பரேஷனை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வேதத்தை எப்படி படிக்கணும்னு பார்த்தாச்சு. இதெல்லாம் தனிப்பட்ட ஆராதனையில் உள்ள பகுதிகள். இப்போ ஜபத்தை பற்றி, விளையாட்டு ப்ரே இல்லைங்களா, ஜபத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இன்னும் ஒரு விதத்தில் கேட்டோன்னா, எப்படி நம்ம ஜபம் பண்ணோம், நம்ம திடீர்னு ஜபம் பண்ணுறோன்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு இல்லை உட்காந்துக்கிட்டு நம்ம மனசுக்கு வந்ததை நாம் ஜபம் பண்ணலாமா? நம்ம மனசுக்கு வந்ததை, நம்ம இதயத்துக்கு தோணுனதை நம்ம ஜபம் பண்ணலாமா? அல்ல, வேதத்தின்படி நம்ம ஜபம் பண்ணுவது அவசியமா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா, நீங்கள் எத்தனை பேர் என்ன ஜபம் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு போன வாரமே நான் கொஞ்சம் காரியங்கள் சொன்னதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம மனசுக்கு திடீர்னு முழங்கால் படி விட்டு மனசில் எதிர் வருதோ ஜபம் பண்ணுறது வந்து அது சரியில்லை இல்லைங்களா? நம்ம ஜபம் வேதத்தின்படி, நம்ம வந்து ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா? ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், எந்த தேவன் தன்னை ஆராதிக்கணும்னு சொல்லியிருக்காரோ, நாம் அவரை எப்படி ஆராதிக்கணும்னு கூட அவர் சொல்லியிருக்கார். அவர் சொல்லியிருக்கிற வண்ணமாக நம்ம அவரை ஆராதித்தா தான் அவரை ஏற்றுக்கொள்வார். அதான் ரெகுலேட்டட், அவர் அவர் சொன்னபடி தான் செய்யணும். யாத்ராமத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம், படி எவ்வளோ டீட்டெயில்ஸ், எவ்வளோ இன்ச் இருக்கணும், எவ்வளோ கியூபிட்ஸ் இருக்கணும், இது எந்த அளவு இருக்கணும், இதெல்லாம் எவ்வளவு இருக்கணும். இது ஏன் அவனு சொல்கிறாரு? நீ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, போட்டுக்கப்பா கிராண்டா, உனக்கு எப்படி தெரியுதோ, என்ன கலர் உனக்கு பிடிக்குமோ, ஆரோ நீ போட்டுக்கப்பான்னு ஒரு சொல்லலை, பரண ஒன்னொன்னும் ரெகுலேட்டட் பண்ண, ரெகுலேட் பண்ண. இது காட் இன்னும் அக்கார்டிங் டு த பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதன்படி பண்ணணும். அந்த ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து வெறும் ஆராதனைக்கு மாத்திரம் இல்லை, நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். சர்ச் வர்ஷிப்ல தான் ரெகுலேட்டிவ் பிரின்சிபல், தனிப்பட்ட விதத்துல நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜபம் பண்ணலாம், நம்ம விருப்பத்தின்படி செய்யலான்றது இல்லை. நம்ம பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்ளிகபிள் தான். வேதத்தின்படி, வேதம் சொல்லுகிற வண்ணமாகத்தான் நம்ம தனிப்பட்ட ஆராதனையும் நம்ம நடத்தணும். தப்பு நம்ம இஷ்டத்துக்கு நடத்துறது, நம்ம விருப்பத்தின்படி நான் ஆராதனை செஞ்சுக்குவேங்க, ஜபம் பண்ணிக்குவேன், நான் ஜபம் என் மனசுல என்ன வருதோ அப்படின்னு நான் பண்ணிக்குவேன்றது தப்பு. எப்படி தப்பு? நம்ம ஒவ்வொரு தப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நான் தனிப்பட்ட ஜபத்தை செய்யும் போது ஒரு ஒரு செல்ஃப் கான்சியஸாக என் ஜபம் வேதத்தின்படி இருக்குதாக பார்த்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதான் ரெகுலேட்டட் இல்லைங்களா? நான் ஜபம் பண்ணிட்டேன்னு சொல்றது முக்கியம் இல்லை, என் ஜபம் வேதத்தின்படி இருக்கா, ஆண்டவர் சொல்லுகிறன்படி இருக்கா அப்படின்னு. எங்கெங்க இது போட்டிருக்கு அப்படின்னு கேட்டோன்னு கேட்கலாம், நியாயமா. ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் சர்ச்சுக்கு போட்டிருக்கு, தனிப்பட்ட ஆராதனைக்கு எங்க போட்டிருக்கு? ஒரு வசனத்தை படிப்போம், மத்தேயு 6:5 வசனம். மத்தேயு 6:5, நீங்க எடுத்து உங்க சொந்த கண்ணால் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 6:5 வசனம் பார்த்தீங்கன்னா, நீயோ, இது தனிப்பட்ட ஜபத்தை பத்தி பேசுறாரு, பரிசேயர்கள் மாதிரி நீங்க பண்ணாமல் நீங்க எப்படி பண்ணணும், நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். எப்படி, எந்த முறையில் ஜபம் பண்ணணும்? கதவை திறந்து இவ்வளவா ரெகுலேட் பண்ணணும் பாருங்களேன், லாக் பண்ணிக்கிட்டு. இட்ஸ் அ ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள், இதை நம்ம யோசிக்கிறோமா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நமக்கு சில பேருக்கு ஒரு தனி அறை இல்லாமல் இருந்தால் ஐயோ அதனால இனிமேல் அறை இல்லை அதனால பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லைங்களா. டிஸ்டர்பன்ஸை குறைவாக வச்சுக்க தான் பிரின்சிபல். டிஸ்டர்பன்ஸு அதிகமாக பண்ணாதபடிக்கு கொஞ்சம் நேரம் தரித்திருந்து பண்ணும்படிக்கு. ஓகே, அதோடு நிறுத்தல பாருங்களேன் அடுத்த வசனம், நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது. என் மனசுக்கு அப்போ அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்க மனசுக்கு என்ன வருகிறதோ, தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைந்து ஆவியானவர்களை எப்படி நடத்துகிறாரோ, உலருங்கள் பிரபபபான்னு ஏதாவது சொல்லுங்கன்னு அவர் சொல்லலை. என்ன எப்படி முறையில பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றதுக்கும் ஒரு ஸ்கெச், ஒரு அவுட்லைன் பண்ண வேண்டிய விதமாவது இல்லைங்களா. அது ஒரு அவுட்லைன், இந்த அவுட்லைன் மாதிரி உங்க ஜபங்களை நீங்கள் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. பாருங்களேன் நம்ம மனசுக்கு அந்த மாதிரி பண்றதா, இதுக்கு ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லணும், ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபார்ம் இப்படித்தான் இருக்கணும், எக்ஸ்பிளிசிட் ஒரு தெளிவான கமாண்ட். நம்ம ஜபத்தை ரெகுலேட் பண்ணணும். இது ஒரு வசனம். இன்னொரு வசனம், நான் போன வாரமே உங்களுக்கு காமிச்ச மாதிரி யாக்கோபு சொல்றாரு, நீங்கள் ஜபம் பண்ணும்போது நீங்க சரியான காரியத்துக்காக ஜபம் பண்ணாலும் அது சரியான நோக்கத்தோடு அந்த காரியங்கள் வந்து வேத வசனம் உங்களை ஊக்குவித்து, அந்த ஊக்கத்தின் வேத வசனத்தினால அந்த ஜப தேவைகள் வராமல் உங்க எஞ்சி இருக்கிற பாவத்தினால் வருகிறதுனால தான் உங்க ஜபங்கள் கேட்கப்படுறதில்லை. வேத வசனத்துல யோவான் சொல்ற மாதிரி, என்னில் நீங்கள் நிலைத்திருந்து என் வசன வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்து நீங்கள் அப்போது ஏதாவது கேட்டால் உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு உங்க ஜபம் வராததுனால, என்ன வசனத்தை தியானிக்கிறது இல்லை, பைபிளை படிக்கிறது இல்லை, திடீர்னு எடுத்து ஏதோ ஒன்று அந்த அதை செய்ய ஆண்டவர் உடம்பு சரியில்லை அதுக்கு இதுக்குன்னு ஜபம் பண்றதுனால தான் உங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்கறது இல்லை இல்லைங்களா. இன்னொரு யோவான் ஒன்னுல, ஒன்னு யோவான்ல, நாம் எதையாவது அவர் சித்தத்தின்படி கேட்டோமானால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற வாக்கியம் நமக்கு தைரியம் கொடுக்குது. ஜபத்தை இதெல்லாம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, இந்த வசனங்கள் நம்ம தனிப்பட்ட ஆராதனையும் வேதத்தின்படி இருக்கணும் இல்லைங்களா. அது முதல் கேள்வி. ஐ திங்க் கேள்வி கேள்வி பதிலாக பார்த்துட்டு வரும். முதல் கேள்வி என்ன, நம்ம ஜபம் பண்ணும்போது முழங்கால் வடித்து இஷ்டத்துக்கு பண்ணலாமா? நோ. மனசுல நம்ம வேதத்தின்படி நம்ம ஜபம் இருக்குதான்றத உணர்த்தி உணர்ந்து நம்ம செய்ய பார்க்கணும் இல்லைங்களா. அதுக்கு தான் வாய்ப்பு வந்தது அலும்பாதிகள் ஒளராதிகள்னு இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்ற வேதத்தின்படி என் ஜபம் இருக்குதா இல்லைங்களா. அந்த மாதிரி வேத கொள்கை வேத காரியங்களின்படி, இல்லை சில காரியங்களை வேதம் எனக்கு தெளிவா இல்லை, ஆண்டவருடைய சித்தம் தெளிவா இல்லைன்னா உங்களுடைய சித்தத்தின்படி இதை செய்யும் ஆண்டவரே அப்படின்ற அளவுக்கு வேதத்தின்படி should be regulated by the word of God. வேதம் நம்ம நடத்தணும். ஓகே, முதல் கேள்விக்கு பதில் பார்த்துட்டோம். ரெண்டாவது கேள்வி, என்னுடைய ஜபங்கள்ல என்ன இருக்கணும், என்னென்ன வாதங்கள் ஜபத்துல இருக்கணும். ஜபம் வந்து எப்ப ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லோரையும் ஆசீர்வதியும், எல்லோரையும் மன்னியும், ஆமேன் அப்படி ஒரு ஜபம் இருக்கு இல்லைங்களா. எல்லோரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, இல்லைன்னா இயேசுவே ரட்சியும் அப்படின்னு ஒரு ஜபம் இருக்கு பண்ணிட்டு ஆமேன் அப்படின்னு இருக்கு இருக்குதா. என் ஜபத்துல இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன, ஒரு 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 பை சார்ட்னுவாங்க. நமக்கு பை சார்ட்னா எப்படி சொல்லலாம், ஒரு ஒரு பீஸா, பீஸா எடுத்துக்கிட்டோம்னா ரவுண்டா இருக்கு இல்லைங்களா. அதுல ஒரு ஒரு பாகம் ஒரு மூணா, அந்த பீஸாவை மூணா வெட்டணும்னா, இந்த ஜபத்தின் ஒரு பை சார்ட்டை எடுத்து மூணா வெட்டணும்னா, அது ஒரு மூணு பாகங்கள் ஜபத்துல வேதத்தின்படி இருக்கணும். என்ன த த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் ப்ரேயர். முதலாவது அதை பலகாரங்கள் அதில் சேர்க்கலாம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது இல்லைங்களா. அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், ப்ரேஸ், அவரை ஆராதிக்கிறது, அவர் நன்றி செலுத்துறது, அவரை ஸ்தோத்தரிக்கிறது, இதெல்லாம் ஒரு காரியத்தில் வைக்கலாம் இல்லைங்களா. அது ஒரு பீஸாவில் ஒரு பார்ட், அது ஜபோன்ற பீஸாவில் அது ஒரு பார்ட். ரெண்டாவது இன்னொன்று முக்கியமானது, நம்ம பாவ அறிக்கை செய்யறது ரெண்டாவது பார்ட். மூணாவது பார்ட் வந்து மன்றாடுவதும் பரிந்து பேசுறதும். இது ரெண்டும் வித்தியாசமா இருந்தாலும் நான் இது ரொம்ப பாட்டை கொடுக்காம மூணு ஒண்டி வைக்கணும்னு பார்க்கறதுனால ஒன்னா சேர்த்துருக்கிறேன். மன்றாடுவது பெட்டிஷன், மன்றாடுறது வந்து விண்ணப்பங்கள் செய்யறது வந்து நம்ம சொந்த தேவைகளுக்காக, பரிந்து பேசுறது வந்து மற்றவர்கள் தேவைகளுக்காக, இது ரெண்டோ ஒண்ணுல சேர்க்கலாம். அதனால மூணு பாகங்கள் மனசுல வச்சுக்கோங்க. ஜபத்துல இருக்க வேண்டியது ஒரு சீதாவை பார்த்தோன்னா அதுல மூணு பாகம், ஒரு ஆண்டவரை ஆராதனை பண்ணி துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்துறது, ரெண்டாவது அவரை அறிக்கை இடுறது, நம் பாவங்களை அறிக்கை இடுறது, மூணாவது நம்ம சொந்த தேவைகளுக்காக விண்ணப்பம் பண்றது, மற்றவர்கள் தேவைகளுக்காக பரிந்து பேசுறது. இந்த மூணாவது பாகத்துல தான் அவருடைய வாக்கு தத்தங்களை நம்ம மன்றாடுறது வருது இல்லைங்களா, தேவைகள். ஓகே, இதுல நம்ம ஒருவேளை கேட்கலாம், இந்த மூணு பாகமும் பண்ணித்தான் ஆகணுமா, ஜபம் பண்றேன்னு இந்த மூணு பாகங்களும் நான் பண்ணித்தான் ஆகணுமா, இது ஒரு என்னுடைய கடமையா, இல்ல நான் எப்ப பாரு ஆண்டவருக்கு விண்ணப்பம்தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், அதனால நான் விண்ணப்பங்களே இருந்துடுற விடுங்கள, அதுதான் என் ஜப வாழ்க்கை அப்படின்னு இருந்தது. இல்லை நான் எப்பப்பார் பாவ அறிக்கைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுதான் என் ஜபம், விண்ணப்பம்ன்றது இல்லை பரிந்து பே, எப்பப்பார் எனக்காகத்தான் மன்றாடி ஜபம் பண்ணுறேன், மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணுறதுன்றது எனக்கு வரவே வராது, நான் செய்யாமல் இருப்பேன், அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் கொடுப்போம். இன்னொரு விதமா கேட்க பாக்குற ஒரு கிறிஸ்தவன் வந்து இந்த மூணு பாகங்களும் தன் ஜபத்துல ரெகுலரா இல்லாம இருக்கிறதுனால அவன் என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்லணும், ரொம்ப உணர்த்துற மாதிரி சொல்லணும்னா, ஜபத்திலேயே நம்ம பாவம் செய்யறோம். இந்த மூணு பாகங்கள்ல பாகங்கள் நம்ம ஜபங்கள்ல இல்லாம இருந்தா ஜபத்திலேயே நம்ம பாவம் செய்யறோம். எப்படிங்க அது சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ஒரு பாவம்னா என்ன, பாவம்னா நம்ம கேட்டகிசம் சொல்லுது, a lack of conformity to the law of God or to the word of God or transgression. தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அதுக்கு ஏற்றபடி நான் இல்லாம இருக்கிறது பாவம். பாருங்களேன், உதாரணத்துக்கு என் கடமையவே தேவ வசனம் சொல்லுது, புருஷர்களே உங்க மனைவிகளே அன்பு கூறுங்க, அதை நான் செய்யாம இருக்கிறது பாவம். அன்பு கூறாம இருந்தா பாவம், அதை நான் பாக்குறது இல்லை, பாருங்கள கடமையை தவறு. இப்ப வேத வசனம் சொல்லுது, நீ தேவனை ஆராதிக்கணும், அவருக்கு துதிய செலுத்தணும், அவர் பாவம் அறிக்கை செய்யணும், நீ அவரை மன்றாடணும், விண்ணப்பம் செய்யணும், மற்றவர்களுக்காக பரிந்து பேசணும். ஆனா நான் அதுல ஒண்ணு செய்ய மாட்டேன்னா நம்ம ஜபத்திலேயே பாவம் செய்யறது இல்ல. தேவ வசனம் சொல்லுது நான் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப ஷார்ப்பா பார்த்தோம்னா 1 Samuel 12:23 உங்க பைபிள்ல நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஒரு சூழ்நிலை, இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஒரு ராஜாக்காக கேட்கிறாங்க, ராஜாக்காக கேட்டு ஆண்டவர் கோவப்படுறாரு, சாமியல் சொல்றாரு உங்களுக்கு நீங்க ஆண்டவரை கோவப்படுத்திட்டீங்க. நான் 19 வசனத்துல அவங்க சொல்றாங்க, ஐயோ எதற்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்க ஏற்கனவே செஞ்ச பாவத்துல இன்னும் பாவங்களை சேர்த்துக்கிட்டோமே அப்படின்னும் போது சாமியல் சொல்றாரு, விண்ணப்பம் பண்ணுங்கன்னு சாமியல் கிட்ட கேக்குறாங்க. சாமியல் என்ன அதுக்கு பதிலா சொல்றாரு பாருங்க, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருப்பேன். பாருங்களேன், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாம இருந்தா நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனா இருப்பேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. 1 Samuel 12:23 படிக்கிறேன், அது எனக்கு தூரமாய் இருப்பதாக, நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். சாமுவேல் வந்து அந்த ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மேய்ப்பனாக எந்த மாதிரி ஒரு உறவுல இருக்கிறாருன்னா, அந்த மக்களுக்காக சாமுவேல் விண்ணப்பம் செய்கிற ஜபத்தை பண்ணாம இருந்தாருன்னா அவர் பாவம் செய்யற. இது ஏன் மனசாட்சிக்கு இது ரொம்ப பேசுது, நான் உங்களுக்காக ஒரு சர்ச் பாஸ்டராக உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாம ஒரு ஜப வாழ்க்கையை நடத்திட்டு வரேன்னு வைங்களேன், நான் பாவம் செய்யறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு சர்ச் மெம்பராக சபையில ஒரு ஒரு அங் ஒரு சரீரத்துல ஒரு அங்கமாக இருந்து நீங்க ஜபம் பண்ணாம மற்றவர்களுக்காக விண்ணப்பம் செய்யாம இருந்தீங்கன்னா நீங்களும் பாவம் செய்றீங்க உங்க ஜபத்துல. புரியுதுங்களா, அதனால இந்த பாகங்கள்லாம் இருப்பது அவசியம். ஆராதனை, துதி, நன்றி, பாத அறிக்கை, தனிப்பட்ட விண்ணப்பம், பரிந்து பேசுதல் அப்படின்ற இந்த மூணு பாகங்களும் ஜபங்களில் இருப்பது அவசியம். நம்ம எல்லாருக்கும் ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜபம், யாராவது முதல்ல நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன், எனக்காக ஜபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்காக ஜபம் பண்ணுங்க பாஸ்டர், பாலா ஏன் அப்படி சொல்றாருன்னு எனக்கு இப்ப புரியுது. அவர் எல்லாருக்கும் ஜபம் பண்றேன்னு ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அது இன்னும் ஒரு பாருங்களேன், ஒரு ஒரு பாஸ்டர் வந்து ஏன்னா எல்லாருக்காகவும் அப்படி நம்ம ஜபம் பண்ண முடியாது, அது சீரியஸா உணர்ந்து பண்ண முடியாது. ஒரு பாஸ்டர் கிட்ட எல்லாரும் கேட்டுக்குவாங்களே ஜபம் பண்ண முடியாது, அவர் யாருக்குமே ப்ராமிஸ் பண்ண மாட்டாருன்னு நான் பண்ணுவேன். என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பண்ண பாக்குறேங்க, தேவன் என்னை பண்ணுவதற்கு தூண்டினார், நீங்க தொடர்ந்து என்னோடு பேசி உங்களுடைய கஷ்ட நிலைமை பேசி என்னோட ஒரு உறவுல இருந்து என்னுடைய ஜபத்துக்கு ஒரு எரிபொருளாக ஒரு ஃபியூல கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்காக நான் ஊக்கமா ஜபம் பண்றேன் இல்லைங்களா. பாஸ்டர் எனக்கு மகனை கல்யாணம் ஆகணும் ஜபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் யாருன்னே தெரியல திடீர்னு வந்து ஜபம் பண்ணுங்கன்னா லெட்டர் எல்லாம் அனுப்பி ஜபம் பண்றாங்க, அதை எப்படிதான் பண்றாங்களோ தெரியல இல்லைங்களா. தட்ஸ் நாட் பரிந்து பேசுறது. அவங்க ஷூஸ்ல போய் அதை பத்தி பார்க்க போறோம், அவங்க நிலைமையில இருந்து மன்றாடுறது. இயேசு பண்ற வேலை அது, எப்படி பண்ணுவார் அவரு, நம்ம சும்மா பரிந்து பேசுறோம்னு ஓடக்கூடாது இல்லைங்களா. ஓகே, இந்த முதலாவது என்ன பாக்குறோம், இந்த ஜபத்துல நம்ம ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் வேதத்தின் படி நம்ம ஜபம் பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு ஜபம் பண்ணக்கூடாது. அதுல இந்த மூணு பாகங்கள் ஜபத்துல இருக்கணும், அந்த மூணு பாகங்களும் இருக்கணும். அது இல்லாம போச்சுன்னா நம்ம ஜபத்திலேயே பாவம் செய்யறோம்னு நான் சொல்லிட்டு வரேன். அதுக்கு ஒன்னு சாமுவேல் காமிச்சு இன்னும் ரெண்டு வசனங்களும் காமிக்கலாம். எபேசியர் 6:18 6:18 நீங்க பாத்தீங்கன்னா 12 வசனத்துல நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு அந்தகார லோகாதி பிரபுக்களோடு இருக்கிறது, அதுவே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டு 18 வசனத்துல 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி பாருங்களேன். எந்த சமயத்திலும் சகல விதமான விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணுங்க. அது என்ன வேண்டுதல், விண்ணப்பம், ஆவியில் ஜபம் பண்றதுன்னா இதெல்லாம் பல பாகங்கள், ஜபத்தின் பாகங்கள். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியாய் உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டு இருங்கள். இப்புறே பலவிதமான விண்ணப்பங்களோடும், இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வித் ஆல் பிரேயர் அண்ட் பெட்டிஷன், எல்லா விதமான விண்ணப்பங்களோடும் பெட்டிஷன்ஸோட நீங்க பண்ணணும்ன்ற பாருங்களா. அதுல வருது எல்லாம். இன்னும் ஒரே ஒரு வசனம் பார்ப்போம், 1 Timothy 2:1 எடுங்களா. 1 Timothy 2:1 இட்ஸ் வெரி, அது ரொம்ப முக்கியமா நமக்கு சொல்றத பாக்குறோம். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும், வார்த்தைகளை கவனிங்களா, விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். பாருங்களேன், பல பாகங்களை எடுத்து அவர் சொல்றாரு, விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், வேண்டுதல்கள், இதுல எல்லாம் பாகங்களும் வருது. இதுல ஏதாவது ஒன்ன விட்டுருவேன் நான், இதெல்லாமே பண்ணணும்னு வேதம் சொல்லுது. நாம் எல்லாம் பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலும் ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் யாருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நாம் பக்தியோடு அமைதலோடு எந்தெந்த ஜெனரேஷன்ல அப்படி வாழணும்னா இப்படி பண்ணாதான் வாழ முடியும்ன்றாரு. ஒருவேளை நம்ம அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, இப்படியெல்லாம் நம்ம மக்கள் தேவ மக்கள் ஜெபம் பண்ணாததுனால. ஓகே, இப்ப நம்ம என்ன பார்த்துருக்குறோம், ஜெபத்துல இந்த மூன்று பாகங்களும் அவசியமா இருக்கணும். அனாவசியமா உங்க மனசாட்சியை நான் ரொம்ப பாரப்படுத்த விரும்பல. ஒருவேளை நீங்க ஒருவேளை கேட்கலாம், ஒவ்வொரு தடவையும் நம்ம எப்படி பண்றது, ஒவ்வொரு தடவையும் நான் இந்த மூணு காரியங்களுக்கும் பண்ண முடியுமா, அது பண்ணதான் முடியாது. திங்க் இட் இஸ் நாட் கரெக்ட், பண்ணவும் முடியாது. ஆனா நம்ம ஜப வாழ்க்கை பல சூழ்நிலைகள்ல இந்த காரியங்கள் அடங்கி இருக்கிறதா பார்த்துக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது இந்த பாகங்கள் பொதுவா இருக்கிறதா பார்த்துக்கணும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒவ்வொரு பாகங்கள் முக்கியமா இருக்கிறதா பார்த்துக்கணும். சில நேரங்கள்ல நான் நன்றி நான் நிறைந்து இருக்கும் போது எனக்கு எந்த பாவ உணர்வும் இல்லை, அந்த நேரத்துல வெறும் துதியில நான் ஜபம் பண்ணலாம். ஐ கேன் ப்ரேஸ் தேங்க் வர்ஷிப் காட் இல்லைங்களா. அந்த நேரத்துல ஒரு சென்ஸே இல்லைனாலும் ஒரு ஆண்டவரே அறியாம செஞ்சிருந்த பாவங்களுக்கு இந்த மன்னியும் ஆண்டவரேன்னு அறிக்கை செய்யலாம். ஆனா ஒரு ஜபம் ரொம்ப முக்கியமா அந்த நேரத்துல துதியில நிறைஞ்சிருக்கலாம். இன்னும் சில நேரங்கள்ல என் பாவ குற்ற உணர்வுல நான் இருக்கலாம், பாவ சென்ஸ்ல இருக்கலாம். அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப துதிக்கணும்னு இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்துல சங்கீதம் 51 போட்டிருக்கிற மாதிரி பாவ அறிக்கை செய்யணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், ஜபம் பண்ணணும், அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கலாம் இல்லைங்களா. அதனால ஒரு சில நேரங்கள்ல ஜபத்தினுடைய எம்பசிஸ் வித்தியாசமா இருக்குது. அப்படித்தான் சங்கீதங்கள்ல பார்க்கணும் இல்லைங்களா. சங்கீதம் 103 சங்கீதம் எடுத்தோம்னா வெறும் துதிதான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு துதிச்சுக்கிட்டே போற. அதே 51 சங்கீதம் எடுத்தோம்னா வெறும் பாவ அறிக்கை தான் இல்லைங்களா. டிஃப்ரெண்ட் எம்பசிஸ். ஸோ அதுல ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. ஆனா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மூன்று காரியமும் நம்ம ஜப வாழ்க்கையில இருக்குது அவசியம். அது இல்லாம இருந்தா நம்ம ஜபத்திலேயே பாவம் செய்யறோம், கடமையை மீறுறோம். கடவுளை ஆராதிச்சு துதிச்சு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியது செய்ய வேண்டியது, பாவ அறிக்கை செய்ய வேண்டியது, மற்றவர்களுக்காகவும் நமக்காகவும் விண்ணப்பம் செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம். 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். உங்க மனசுல ஒரு கிராஃபிக்கலா மனசுல பதியணும்ன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இருந்தா சொல்லலாம். நம்ம கையில ஜபம் பண்றது இல்லை, ஆனா ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன். கையில ஆண்டவர்கிட்ட ஜபத்துல வரும்போது கை நிறைய ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் கொண்டு வர பார்க்கணும். ஜபம் அறிக்கை செய்யும் போது அழுக்கான கைகளோடு வருகிறோம், அந்த அழுக்கான கைகளை ஆண்டவர் கழுவணும்னு மன்றார். விண்ணப்பம் செய்யும் போது வெறுமையான கையில வருகிறோம், அந்த வெறுமையான கையில ஆண்டவர் அவருடைய வரங்களை ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு வந்து வெறுமையான கையில மன்றாள். புரியுங்களா, இந்த 3 பிக்சர். நம்ம ஜபம் பண்ணும்போது என்ன கேட்டுக்கணும், இந்த வாரத்துல எந்த அளவுக்கு கை நிறைய எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு நான் துதிய செலுத்தினேன், கை நிறைய ஆண்டவருக்கு துதிக்கணும் இல்லைங்களா. துதி துதின்னு கை நிறைய இருக்கணும். துதி எந்த அளவுக்கு அவர் மேல துதியை நான் செலுத்தினேன் இந்த வாரம். அடுத்ததாக என் கைகள் அடுக்கான கைகள் கழுவப்பட்டிருக்கிறதா, கழுவுறதுக்காக மன்றாடி கேட்டேன் அவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட வெறுமையான கைகளோடு நான் வரங்களை எனக்கு தேவைகளை கிருபைகளை கேட்டு நான் மன்றாடினா. ஸோ கை நிறைந்த கைகளோடு துதிக்கணும், அடுக்கான கைகளோடு ஆண்டவர் நம்மளை கழுவணும்னு மன்றாடணும், ஒரு வெறுமையான கைகளோடு ஆண்டவர்கிட்ட தேவைகளுக்காக நம் தேவைகளுக்காக மற்றவர்கள் தேவைகளுக்காக ஜபிக்கணும். ஸோ உங்க மனசுல வைக்கிறதுக்கு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் சொல்றேன். இது 3 தான் ஜபத்தின் பாகங்கள் இல்லைங்களா. வி ஷுட் ஆல்வேஸ் கை நிறைந்த ஆண்டவரை துதிக்கணும், மனசு நிறைந்து துதிக்கணும். ஓகே, ஐ திங்க் வாட் இஸ் த டைம். இதோடு நம்ம மனசுல இருப்போம். இந்த ஜபத்தை பற்றி நம்ம தொடர்ந்து படிக்க வேண்டிய காரியம் இருக்கு. இது ஜபத்தில் இருக்கிற பாகங்கள், 3 பாகங்கள், அதனுடைய அவசியத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்குறோம். நம்ம இதை வந்து தொடர்ந்து இந்த 3 பாகங்களை ஒரு 3 வாரமோ 4 வாரமோ அதை பார்த்து இந்த சீரீஸை முடிக்கலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா இது 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நம்ம செய்ய வேண்டியது. இது நம்ம தொடர்ந்து செய்யலாம்.